அன்பான சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துள்ளேன். உன்னத மாணவரின் மக்களாக நாம் ஒன்று கூடவும் இப்பேற்பட்ட மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் எம்மட்டும் நாம் அனைவரும் நிலை கொண்டிருக்கவும் நம் அனைவருக்கும் கிருபையும் இறக்கும் பாராட்டிட்ட நம்முடைய அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வத்துக்கு அவருடைய நேசக்குமாரன் வழியாக எல்லா விதமான தோத்திரங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமாக சகல பட்டங்களிலிருந்து வந்திருக்கிற பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் சார்ந்திருக்கிற தூத்துக்குடி சகோதர சகோதரின் அன்பையும் வாழ்த்துக்களையும் மற்றும் திருநெல்வேலி பரிசுத்தவான்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்றோம். சகோதர சகோதரிகளே, பண்பாடு சகோதர சகோதரிகளே, மத்தேயு 24 அதிகாரத்தில் கர்த்தர் பேசிட்ட ஒரு வார்த்தையை மையமாக வைத்துக் கொண்டு நான் பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு நீங்க பார்த்த விதமாக மனுஷகுமாரனுடைய அடையாளம், வானத்தில் காணப்படும் மனுஷகுமாரனுடைய அடையாளம் என்ற ஒரு தலைப்புல நான் பார்க்க போறேன் சகோதர சகோதரிகளே. அப்ப அந்த பாடத்துக்கான ஆதரவசனமாக தெரிந்து கொண்ட வேதப்பகுதி மத்தேயு 24 அதிகாரம் 29 மற்றும் 30 வசனத்தின் முன்பகுதி மட்டும் வாசிக்கலாம். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும்,
வானத்தின்
சத்துவங்கள் அசைக்கப்படும்,
அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் அப்பொழுது
போதும். அப்ப கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் வாசிக்க கேட்ட இந்த ஒரு பகுதி கர்த்தர் இயேசு தன்னுடைய முதலாம் மந்திரத்தில் பேசிட்ட ஒரு வசன பகுதி. சோ எதை பற்றி அங்க பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர் தீர்க்க தரிசனமாக அடையாளமா பேசிட்ட ஒரு பகுதி, நம்முடைய இரண்டாம் மந்திரத்தை குறித்து வருகை குறித்து பேசிட்ட ஒரு பகுதியாக நாம் அங்க பாக்குறோம். அப்ப நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட இந்த ஒரு வசன பகுதியை நாம் நல்லா கவனிக்கிறோம். பாருங்க, அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே இவைகள் எல்லாம் சம்பவிக்கும், சூரியன் அந்தகாரப்படுமாம், சந்திரன் ஒளியை கூடாதிருக்குமாம், வானத்தின் நட்சத்திரங்கள் விழுமாம், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், அப்பொழுது இவைகளெல்லாம் நடந்தவர்களுக்கு பின்பாக மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். பிரியமான சகோதர சகோதரே, கர்த்தர் இயேசு தன்னுடைய இரண்டாம் வருகை பற்றி பேசும்போது இவர் உபத்திர நாட்களை பற்றி அங்கு பேசிக்கிட்டு இருக்கார். முதல்ல நாம எந்த உபத்திர நாட்களை பற்றி அங்கு பேசிக்கிட்டு இருக்கார் என்று நம்ம அங்க கவனிக்கிறோம். பாருங்க, குறிப்பாக நம்முடைய கர்த்தரின் இரண்டாம் மந்திரத்திற்கு பின்பாக 1914 இருந்து போய்கிட்டு இருக்கிற உபத்திரவ காலத்து குறித்து அங்கு பேசிக்கிட்டு இருக்காரா, இல்லனா இந்த இரண்டாம் உலகத்தை முடிவுக்கு கொண்டு வரப்போகிற உபத்திரவ காலத்தின் உச்சக்கட்டமான மகா உபத்திரவ காலத்தை குறித்து அங்கு அடையாளமா அங்கு பேசிக்கிட்டு இருக்காரா? சோ ஒருவேளை அந்த நாட்களை குறித்து தான் அங்கு பேசிட்டு இருக்காரா, அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவனே அப்படின் போது ஒருவேளை பாருங்க, அதுக்கு பின்புதான் சூரியன் வாரப்படுமா, சந்திரன் ஒடிய கூடாது இருக்குமா, அப்படி பார்க்கும் போது வாய்ப்பே இல்லை. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், தெய்வீக திட்டத்தின் ஏற்பாட்டின்படி மகாபுத்திர காலத்துக்கு பின்பாக இஸ்ரேலிலே விசிபிள் கிங்டம் அங்கு ஸ்தாபிக்கப்படும், கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு இஸ்ரேலில் உயிர்த்தெழுதல் ஆரம்பமாகி பின்பாக மனுக்குளத்தின் உயிர்த்தெழுதல் ஆரம்பமாகி மனுக்குளத்துக்கான சகல ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் இஸ்ரேல் மூலமாக அங்கு கொண்டு வரப்படும் என்று நமக்கு நல்லா தெரியும். அப்போ கர்த்தர் பேசிட்டு இருந்த ஒரு வசனம், அதாவது அந்நாட்கள் உபத்திரம் முடிந்தவனே, அது எந்த நாட்களை பத்தி அங்கு பேசிக்கிட்டு இருக்காரு சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம வாசிக்க கேட்ட இந்த ஒரு ஆதாரவசனமான பகுதியை சில டிவிஷன்களாக நம்ம பிரிச்சு நமக்கு பார்க்க போறோம். முதலாவது அந்நாட்களின் உபத்திரம் முடிந்தவனே எந்த நாட்களை பற்றி அங்கு பேசிக்கிட்டு இருக்கா கர்த்தர். நெக்ஸ்ட், அந்த உபத்திர நாட்கள் முடிந்த உடனே என்ன நடக்கும்னா சூரியன் அந்தகாரப்படுமா, சூரியன் எதை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட், சந்திரன் ஒளியை கொடுக்காது, சந்திரன் எதை ரெப்ரசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், நட்சத்திரங்கள் என்ன, சத்துவங்கள் அசைக்கப்படும், சத்துவங்கள் அசைக்கப்படுவது அப்படின்னா என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்பொழுது இவைகளுக்கு பின்பாக மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அங்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வானம் என்ன, மனுஷகுமாரனுடைய அடையாளம் என்ன, சோ இவைகளெல்லாம் நம் ஆவிக்குரிய பார்வையில நம்ம பார்க்க போறோம் சகோதர சகோதரிகளை. சோ அப்போ முதலாவது அந்த நாட்களின் உபத்திரம் முடிந்த உடனே அந்த நாட்கள் எந்த நாட்கள் என்று நம்ம பார்க்கணும்னா நீங்க வசனம் வாசிக்கலாம், Mark 13:24.
அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும்.
போது சிஸ்டர், இங்க நம்ம பார்க்கும் போது கூட அங்க கர்த்தர் சொல்றார் அந்நாட்களின் உபத்திரத்துக்கு பின்பு என்று அங்கு சொல்லப்பட்டாலும், சோ மத்தையிலும் மார்க்கிலும் அந்த உபத்திரவத்து நாட்கள் எந்த நாட்கள் என்று நம்ம தெளிவாக கண்டுபிடிக்க முடியல. பகுதியில பாக்கலாம்னா லூக்காவில அதை குறித்து நம்ம தெளிவா நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 21வது அதிகாரம் 24ல இருந்து 27 வரை அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்க 24 மட்டும் வாசிக்கலாம்.
பட்டய
கருக்கினாலே விழுவார்கள்,
சகல
புறஜாதிகளுக்குள்ளும்
சிறைப்பட்டு போவார்கள்.
போதும் சகோதரர். அப்போ அங்க கத்தர் பேசிட்டு அந்த உபத்திரவு நாட்கள் எதுன்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். எதனா பட்டை கறிக்கினாலே மாம்ச இஸ்ரேலர் விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் புறஜாதி தேசங்களுக்குள்ளும் அவங்க சிறைப்பட்டு போவார்கள். சோ அப்ப கத்தர் பேசிட்டு அந்த உபத்திரவு நாட்கள் மாம்ச இஸ்ரேலுக்கு நேரிட்ட அந்த கிபி 70 நேரிட்ட இஸ்ரேலின் மீதான உச்சகட்டமான அந்த உபத்திரவு நாட்களையே அங்க அடையாளப்படுத்தி அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. சோ அன்பான சகோதர சகோதரே, இது குறித்து நம்ம லூக்கா 21:20 கூட நம்ம வாசிக்கிறோம். எருசலேம் சேனைகளால் சூழ்ந்து கொண்டிருக்கும் போது அதன் அழிவு சமீபமாயிற்று, நீங்க அறியுங்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருந்தால. அப்ப கிபி 70 உச்ச நிலையை அடைந்திட்ட இந்த மாம்சரி இஸ்ரேல் மீதான ஒரு உபத்திரவம் அவர்களை எந்த ஒரு நிலைக்கு அங்கு கொண்டு போனதுன்னு பார்க்கும்போது அவருடைய அரசியல் மற்றும் மத ஒழுங்குகள், அதாவது ஒட்டுமொத்த சமுதாய அமைப்பே ஒரு அந்த இஸ்ரேலுங்கிற ஒரு ஜாதியே இல்லாமல் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட போகிற அந்த ஒரு நாட்களை பற்றியே கத்தர் இயேசு தீர்க்க தரிசனமா அந்நாட்டில் உபத்திரவம் என்று அங்கு பேசிக்கிட்டு இருக்காரு. சோ இதை குறித்து இன்னொரு கூட வார்த்தையில அங்கு பேசிக்கிட்டு இருக்காருன்னா மத்தேயு 13:28 நம்ம அது குறித்து வாசிக்கிறோம். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கிவிடும். அப்போ அவங்களுக்கு வரப்போகிற அந்த உபத்திரவ நாட்களை குறித்து கத்தர் இயேசு இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கிவிடும். காரணம் என்ன, ஏன் பேசுறார் கத்தர் இந்த இவ்விதமாக என்று நம்ம பார்க்கும்போது பாருங்க, தேவனுடைய பார்வையில அவங்க தேவனுக்கென்று ஏற்படுத்திட்ட ஒரு ஆராதனை மற்றும் அது தேவனுடைய பார்வையில ஒரு வெறுமையானதா அங்க இருந்திருக்கு. அது மாத்திரமல்ல அவங்க செலுத்திட்ட அந்த பலிகள், அவர்களால் செலுத்தப்பட்ட அந்த பலிகள், அது தேவனுடைய பார்வை எப்படி இருக்குன்னா ஒரு வியாபார நோக்கத்துடன் ஒரு அருவறுப்பானதா தேவன் பார்க்கறதுனால தேவன் இந்த மாதிரியான ஒரு காரியங்களை அந்த தேசத்துக்கு கொண்டு வருகிறார். அது மாத்திரமில்லாம முக்கியமா எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் கொடுத்துட்ட அந்த உன்னதமான அவருடைய ஒரே பேரான குமாரனுடைய அந்த பலியை அதை அவங்க நிராகரித்ததாலும் அவரையே நிராகரித்ததாலும் இனிமாக இவருடைய இரத்த பலி எங்கள் மீதும் எங்களுடைய பிள்ளைகள் மீதும் வரட்டு என்று அவங்க சாப தீர்ப்பை கேட்டு வாங்கி கொண்டதாலும் அவர்களுடைய வீடாகிய தேசம் முழுவதுமாக அந்த கிபி 70 பாழாக்கி போடப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. சோ அப்ப கத்த பேசிட்ட அந்த ஒரு வார்த்தை அந்த உபத்திரவ நாட்கள் எது என்று பார்க்கும்போது கிபி 70 நடந்துட்ட ஒரு கண்டம்னேஷன் காலத்தை பத்தி அங்க கத்தர் ஏசி பேசிக்கிட்டு இருக்கார். நெக்ஸ்ட் அதற்கு பின்பாகதான் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, சூரியன் அந்தகாரப்படுமா, சந்திரன் ஒளியை கொடுக்காதா, வானத்து நட்சத்திரங்கள் அசைக்கப்படுமா. அப்ப சூரியன் என்ன, சந்திரன் என்ன, நட்சத்திரங்கள் விழுவது என்ன, எதை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கு, சத்துவங்கள் அசைக்கப்படுவது என்ன, இதை குறித்து நம்ம அங்க பாக்கணும். அப்ப நீங்க வசனம் வாசிக்கலாம், வெளிப்பட்ட விசேஷம் 12:1 வசனம்.
அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது, ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள், அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன.
அப்ப அன்பான சகோதர சகோதரே, இங்க பார்க்கிற இந்த ஸ்திரீ உண்மை சபைக்கு அடையாளமா அங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப சபையானது அங்க சூரியனை அங்க சிரசிலே அணிந்திருந்தது, பாதங்களின் கீழே சந்திரன், சிரசின் மேலே 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் அங்க இருந்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, இதை குறித்து நம்ம அடிப்படை வகுப்புகளில் வெளிப்படுத்தி. என்ன பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கொடுத்துட்ட அந்த விளையாட பெற்ற ரேன்சம் ஈடுபடி. சோ அந்த ஈடுபடி உபதேசமே தேவனுடைய சாயலா இருக்கிற நம்முடைய கிறிஸ்துவை பற்றியான மகிமையான சுவிசேஷத்தின் சூரிய ஒளியிலே நம்ம அங்க பாக்குறோம் சகோதர சகோதரி. அப்போ இந்த ஈடுபடி உபதேசம் தான் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு விசேஷமான காரியமா வெளிப்படுத்திக்கிட்டு நம்ம அங்க பாக்குறோம். அப்ப இந்த சூரிய ஒளியாகிய இந்த ஈடுபடி போதனை அது என்ன ஆகும்னு பார்க்கும்போது, இது மங்கி அந்தகாரப்படுமா, இருளடைந்து போகுமா, இது எப்போ, இது எப்போன்னு நம்ம பார்க்கும்போது சபை சரித்திரத்துல நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரி. அப்ப நமக்கு நல்லாவே தெரியும் போப் பார்க்கும் ஒரு ஆன்டி கிரைஸ்ட் அமைப்பு, அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஒரு 95 தூஷணமான பட்டங்களை அவங்க தங்களுக்கு வச்சுக்கிட்டாங்க. தேவன் கூட சில விசேஷமான பட்டங்களை தேவன் கூட அவங்களுக்கு கொடுக்கிறார். என்னன்னு பார்க்கும்போது வெளிப்படுத்துற புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், பாபிலோன் மகா பாபிலோன் வேசியான ஸ்திரீ சகல அருவறுப்புகளுக்கும் தாய். அது மாத்திரமல்ல தானியல் புத்தகத்தில் பாடாற்றும் அருவருக்கு. சோ இப்படி சில விசேஷமான பட்டங்களை தேவன் அவங்களுக்கு கொடுக்கிறார். அப்ப இந்த பட்டங்களோட அவங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துகிட்டு இருக்கு அவங்களுடைய செயல்களுக்கு. அப்ப அன்பான சகோதர சகோதரி, சார் தேவன் ஏன் இந்த மாதிரி இந்த ஒரு அமைப்பை இவ்வளவாக அழைச்சிக்கிட்டு இருக்கிறார், அவங்க செஞ்சிட்ட காரணம் என்ன, அவங்க செஞ்சிட்ட தப்பு என்ன, ஏன் இவ்விதமாக தேவன் அங்க அழைச்சிட்டு இருக்கிறார் என்று நம்ம பார்க்கும்போது, இந்த போப் மார்க்கம் ஒரு முக்கியமான உபதேசத்தை அங்க சபைக்குள் கொண்டு வந்தாங்க. சோ இது நம்ம நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது என்ன ஒரு உபதேசம் என்று நம்ம பார்க்கும்போது, இந்த சாக்ரிஃபிஷியல் மாஸ் பூசலி பள்ளி பற்றிய ஒரு உபதேசம். சோ இந்த பூசப்படி உபதேசத்தின் சாராம்சம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த போப் மார்க்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு பார்க்கும்போது, சகோதர ஏழாம் தூதன் ரசல் அவருடைய 6வது வாளியில் இவ்வாறாக அங்க பதிவு செய்திருக்கிறார். என்னன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு கொடுத்துட்டார் அந்த சிலுவைப்படி அந்த மரணம், அது கடந்த கால குற்றங்களை அதாவது ஆதாம் நிமித்தம் உண்டான பாவங்களை எல்லாம் அங்க மன்னிக்கப்பட்டு அங்க நீக்கி இருக்கும் போது, ஒரு விசுவாசி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதுக்கு அடையாளமாக ஞானஸ்தான சடங்கை கடந்து வந்த பின்னாடி அவர் செய்யற பலவீனங்கள் பாவங்கள் அதை ஈடுகட்டுறதுக்கு அந்த மீறுதல்களை எடுத்து போடுறதுக்கு கர்த்தர் இயேசு கொடுத்துட்டு அந்த ஒரே விதமான அந்த உன்னதமான ஈடுபடி போதாது, அது ஈடுகட்ட இயலாது என்று சொல்லி இந்த போப் அமைப்பு இந்த ஒரு புதிய பலி செலுத்துதல் முறையை அங்க கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் அந்த அமைப்பு சொல்லிட்ட அந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு புதிய பலி செலுத்துதல் முறை கூட இது தனிப்பட்ட நபரின் பாவங்களுக்காக செலுத்தப்படக்கூடிய இது கூட ஒரு பலிதான் என்று அங்க சொல்லிட்டாங்க. மூணாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த திருப்பணியை நடத்துகிற அந்த குருவானர், சோ அந்த குருவானருக்கு அந்த அப்பத்தையும் ரசத்தையும் கர்த்தர் இயேசுவோட உண்மையான சரீரமாகவும் உண்மையான ரத்தமாகவும் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இருக்கு என்று கூட இந்த அமைப்பு அங்க சொல்லிட்டாங்கன்னு பாக்குறோம் சகோதர சகோதரர். சோ இந்த ஒரு உபதேசம் இந்த ஒரு சாக்ரிஃபிஷியல் மாஸ் இந்த உபதேசமே தேவனுடைய பார்வையில ஒரு அருவறுப்பான காரியமா அங்க இருக்கிறத நம்ம அங்க பாக்குறோம். அப்ப அன்பான சகோதர சகோதரே, கர்த்தர் இயேசு கொடுத்த ஒரு உன்னதமான ஈடுபடி அது தேவனுடைய முன்னறிவில் அவருடைய சிந்தையில் முன்கூட்டியே உலக தோற்றுக்கு முன்பாக தீர்மானிக்கப்பட்டது. இந்த உலகத்தின் பாவங்களுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஒரே முறை வழியாக்கப்பட வேண்டும் என்று. சோ இதன் மூலம் ஆதாமின் மூலம் உண்டான பாவங்கள் மாத்திரமல்ல இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் கூட நம்முடைய பலகனத்தில் ஏற்படக்கூடிய பாவங்கள் கூட, சோ அந்த பாவங்களுக்காக நாம் நொறுங்கின சிந்தையோடு தேவனுடைய சமூகத்தில் போய் நான் பாவி என்று கன்ஃபஸ் பண்ணும்போது அந்த ஒரு ஈடுபடியின் புண்ணியத்தின் மூலமா தான் இன்னைக்கு கூட நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டுகிட்டு இருக்குன்னு பாக்குறோம், மன்னிப்பு கிடைச்சுக்கிட்டு இருக்குன்னு பாக்குறோம் சகோதர சகோதரர். அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் மையமான இந்த கர்த்தர் இயேசு கொடுத்துட்ட இந்த ஈடுபலியை இந்த பூசப்படி உபதேசம் என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே தள்ளி போட்டு, சோ தள்ளி போட்டதுன்னு பாக்குறோம். அப்ப இந்த உலகத்து மீட்புக்காக கர்த்தர் கொடுத்த அந்த உன்னதமான ஈடுபடி வரக்கூடிய ராஜ்யத்தில் ஜனங்கள் ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க, எவ்வளவு பெரிய வேலையை தேவன் இவ்வளவு விதமா செஞ்சிட்டார் சார் ஆச்சரியமா பார்ப்பாங்க சகோதர சகோதரி. சோ இவ்வளவு கணத்துக்குரிய ஒரு விசேஷமான ஒரு முக்கியமான இந்த ஒரு உபதேசத்தை இந்த பூசப்படி உபதேசம் என்ன பண்ணுச்சுன்னா அங்க கனவீனப்படுத்தி போட்டது தள்ளி போட்டதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரி. சோ அப்போ ஆதி சபையில எந்த மாதிரி பார்த்தாங்கன்னு பார்க்கும்போது, ஆதி சபையில அப்போஸ்தலர் மூலமாக கர்த்தர் இயேசுவின் சிலுவை மரணம், கர்த்தர் இயேசுவின் சிலுவை மரணம் அதாவது அவருடைய ஈடுபடி போதனை தான் சுவிசேஷத்தின் வெளிச்சமாக அங்க ஆதிகால சபையில பிரகாசித்ததுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா அவங்களுக்கு பின்னாடி ஆதிகால அப்போஸ்தலருக்கு பின்னாடி சரியாக 3வது 4வது நூற்றாண்டுல இந்த போப் மார்க்கம் பூசப்படிக்கு அந்த ஈடுபடிக்கு பதிலாக ஒரு பூசப்படி சபையில் கொண்டு வந்ததுல இருந்து அந்த மீட்கும் கிரயமாக கர்த்தர் இயேசுவின் விடையேற்பெற்ற ரத்தத்தின் மேல ஒரு நிராகரிப்பு ஒரு தள்ளி போடுதலையே அங்க கொண்டு வந்ததுன்னு சொல்லி பாக்குறோம் சகோதர சகோதரர். பாருங்க, ரோம அரசுக்கு பின்னாடி போப் அரசுக்கும் என்ன பண்ணுச்சுன்னா, மதம் மற்றும் அரசியல் அதிகாரத்தை அவங்க பெற்றவுடன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சகல அருவறுப்பான தப்பறையான போதைகளும் சபைக்குள்ள அங்க கொண்டு வந்தாங்க. சோ ஒரு காலகட்டத்துல தப்பறையான போதைகளை எதிர்த்த உண்மை சபை பரிசுத்தவான்கள் இந்த போப் அரசின் அவங்களால அங்க ஒழுக்கப்பட்டாங்க. எவ்வளவு காலம் பார்க்கும்போது நம்ம வெளிப்படுத்தல் 13:5 வாசிக்கிறோம், காலங்கள் காலம் காலங்கள் அரை காலங்கள், அதாவது 1260 வருஷங்கள். சோ கிபி 539 இருந்து ஆரம்பித்து 1799 வரை இவ்வளவு ஒரு நீண்ட காலப்பகுதியில இந்த உன்னதமானவரின் தேவனுடைய பரிசுத்தவான்கள் இந்த அமைப்பு மூலம் அங்க உபத்திரப்படுத்தப்பட்டது மாத்திரமல்ல, இந்த போப் அமைப்பு ஸ்தாபித்த இந்த உபதேசமான பூசப்படியினால் இந்த கர்த்தர் இயேசுவின் ஈடுபடியான விசுவாசம் கூட சபைக்குள் இல்லாம அங்க போயிட்டுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் சகோதர சாதல. அப்போ கர்த்தர் இயேசுவோட ஈடுபடி அவருடைய தெய்வீக அந்த ஈடுபடியை குறித்தான தெய்வீக வேதாகம போதனைகள் வார்த்தைகள், அது பேசுவது அதை அறிவிப்பது அது மறக்கப்பட்டு மறைக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இந்த ஒரு ஈடுபடி குறித்தான விசுவாசம் அது என்னாச்சுன்னா சபையில பெரும் வீழ்ச்சிக்கு உள்ளாகியது. சோ அதனாலதான் கர்த்தர் இயேசுவோட அங்க பேசிக்கிட்டு இருக்கார். லூக்கா 18:8 நம்ம வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோம். எந்த விசுவாசம்? கர்த்தர் இயேசுவின் ஈடுபடி மேல் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம். இந்த விசுவாசம் மனுஷனுக்கு வரும்போது அவர் காண்பாரோ என்று அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப இன்னைக்கு கூட ஈடுபடுவது குறித்தான உபதேசம் விசுவாசம் இன்னைக்கு நாமெல்லாம் கிறிஸ்தண்டம் பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தில் காணப்படும் சொல்லி நாம சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, ஈடுபடி விசுவாசத்தா நரக போதனை அவுத்தாயிரும், நெக்ஸ்ட் ஆத்மா போதனை அவுத்தாயிரும், நெக்ஸ்ட் ஈடுபடி திட்டம் போட்டது யார்? பிதாவாகி தேவன். அவரை குறித்தான அறிவுக்குள்ள கூட ஜனங்கள் கொண்டு வரப்படலாம். சோ அதனால இந்த ஈடுபடி போதனையே தான் இந்த பூசப்படியான அந்த போதனை தள்ளி போட்டது. அதனாலதான் சூரியன் ஒளி மங்கி அங்க அந்தகாரப்பட்டு இருளடைந்து போனது என்று அங்க கர்த்தர் அவருடைய தீர்க்க தரிசனத்தில் அங்க பேசிவிட்டு பாக்குறோம் சகோதர சகோதரர். நெக்ஸ்ட் சந்திரன் அங்க ஒளிய கொடுக்காதான். சோ சந்திரன் எதை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கு என்று நம்ம அங்க பார்க்கும்போது பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஈடுபடியை அங்க நிழலாக காட்டிய மோசையின் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிழலான வழிமுறைகள். சந்திரன் நமக்கு காமனா பழைய பாடம்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனா குறிப்பா அங்க எதை அங்க பிரதர் கோட் பண்ணி பேசுறாங்க, அதாவது பழைய ஏற்பாட்டில் ஈடுபடியை நிழலாக காட்டிட்ட மோசையின் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிழலான வழிமுறைகள். சோ அப்ப பாருங்க அன்பான சகோதர சதுலே, இந்த நிஜமான பாவ நிர்வாகம் வழியாக கர்த்தர் இயேசுவின் ஈடுபடியை போதனையான சூரிய வெளிச்சம் பூசை பலியினால அங்க மங்கி போனது. பின்பாக ஈடுபடி நிழலாக காட்டிய அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிழலான வழிமுறைகள் கூட அங்க என்ன பண்ணப்பட்டதுன்னா கனவீனப்படுத்தப்பட்டுச்சு. இந்த போப்பு மார்க்கத்தினால எப்படி கனவுப்படப்பட்டது, எப்படி இந்த அமைப்பு இந்த ஒரு நிழலான வழிமுறைகளை கனவீனப்படுத்தினாங்க என்று நம்ம பார்க்கும்போது பாருங்க, இந்த போப்பு மார்க்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மாம்ச இஸ்ரேலர்கள் செலுத்திட்டு வந்த இந்த ரத்த சிந்தக்கூடிய பலிகள் இது ஒரு காட்டு முரண்டித்தனமான சடங்கு. பாருங்க இந்த வார்த்தை சொல்ல நமக்கு தைரியம் வருமா? இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தைரியம் வருமா? சோ இந்த போப் மார்க்கம் சொல்லியது, மாம்ச இஸ்ரேலர்கள் செய்து விட்டுட்டு வந்த இந்த ரத்த சிந்தலான பலிகள் இது ஒரு காட்டு முராண்டித்தனமான சடங்கு என்று சொல்லி அங்கு கனவனப்படுத்தினாங்க. அப்ப அன்பான சாதல சொல்ல இந்த வார்த்தை கேட்கும்போது நம்ம உடம்புல ரத்தமே சூடாகும். பாருங்க ஆதிகால சபையில பரிசுத்தவான்கள் இந்த நிழலான வழிமுறையை ரொம்ப கனப்படுத்தி மதிச்சாங்க. காரணம் என்னன்னா, இது மேலான பலிகள், அதாவது நிஜமான பலியின் ஒரு நிழலா இருக்குது என்று அந்த அப்போஸ்தலர்கள் வார்த்தைகள் மூலமா அவங்க மூலமா கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்தமான சத்தியத்தின் மூலமா இந்த நிழலான வழிமுறைகளை ஆதிகால பரிசுத்தவான்கள் கனப்படுத்தி ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவப்படுத்தி அங்க பார்த்தாங்க. ஆனா இந்த போப் மார்க்கம் இவ்விதமாக இது ஒரு மிருகத்தனமான காரியம், இந்த மாம்சத்தை செலுத்திட்டு வந்த இந்த பலிகள் ஒரு ரத்தத்தினால ஒரு ரத்த சடங்கு என்று சொல்லி அங்க கனவுப்படுத்தினாங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் சகோதர சதுல. அப்போ போப்பரசோட காலத்துல இந்த ஈடுபலியோட உண்மையான தாற்பயம் அங்க மறைக்கப்பட்டுச்சு. சோ மறைக்கப்பட்டு நிராகரித்ததோடு மட்டுமில்லாம இந்த நிழலான செலுத்தப்பட்டு வந்த மாம்சத்தை செலுத்திட்டு வந்த அந்த நிழலான பலிகள் கூட அது என்ன பண்ணுச்சுன்னா, மறுக்கப்பட்டது, தள்ளப்பட்டது, புறக்கணிக்கப்பட்டது. எப்படின்னா, இது ஒரு மிருகத்தனமான காரியம், இது ஒரு ரத்தத்திலான ஒரு சடங்கு என்று சொல்லி கனவீனப்படுத்தினாங்க பாக்குறோம் சகோதர சகோதரி. அப்ப இப்படியாகதான் போப் அமைப்பு கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷமாக ஈடுபடியின் போதனையை மங்க செய்து அதை நிழலாக காட்டிய சந்திரன் ஒளியாக நியாயப்பிரமாணத்தின் வழிமுறைகளை கூட கனமனப்படுத்தி தள்ளி போட்டு புறக்கணிக்கு போட்டாங்க என்று நம்ம பார்க்கிறோம் அவருடைய ஆட்சி காலத்தில். அப்போ நெக்ஸ்ட் கர்த்தருடைய வார்த்தைக்கு தீர்க்க தரிசன வார்த்தைக்கு நம்ம வரும்போது சூரியன் இருளடைந்து போகும், சந்திரன் ஒளியை கொடுக்காது. நெக்ஸ்ட் கர்த்தர் பேசுற நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். சோ நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் என்று அங்க பேசிக்கிட்டு இருக்கார். அதுக்கு முன்பாக யோவேல் தீர்க்க தரிசி யோவேல் 2:10 நட்சத்திரங்கள் ஒளி மங்கும் என்று ஒரு வார்த்தையை அங்க பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். நீங்க வாசிக்கலாம் யோவேல் 2:10.
அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருட்டு போகும்,
நட்சத்திரங்கள் ஒளி மங்கும். அப்போ பாருங்க சகோதர சகோதரி, நட்சத்திரங்கள் ஒளி மங்கி பின்பாக அது கீழே விழும். நட்சத்திரங்கள் ஒளி மங்கி பின்பாக அந்த கீழே விழும். சோ இந்த நட்சத்திரங்கள் யார் என்று நம்ம பார்க்கும்போது நம்ம வெளிப்படுத்தல் 12:1 நம்ம ஏற்கனவே அங்க வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீ நீங்க வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் 12:1 மறுபடியும்.
அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது, ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள், அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிறசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன.
அப்ப அன்பான சகோதர சகோதரி, அந்த ஸ்திரீ உண்மை சபைக்கு அடையாளம். அந்த ஸ்திரீ 12 நட்சத்திரங்கள கிரீடத்தை அவங்க தலையிலே அந்த சூடியிருந்தாங்க என்று நம்ம பார்க்கும்போது அந்த உண்மை சபை தெய்வீக எழுச்சி மிக்க ஒரு 12 நட்சத்திரங்களாகிய அப்போஸ்தலர்களை அங்க வச்சு உடையதா இருந்தது. சோ அந்த 12 நட்சத்திரங்கள் அப்போஸ்தலர்களை 12 அப்போஸ்தலர்களை அங்க அடையாளப்படுத்திட்டு இருக்கிறத பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப யோவேல் தீர்க்க தரிசி என்ன சொல்றாரு, நட்சத்திரங்கள் ஒளி மங்கும், நட்சத்திரங்கள் ஒளி மங்கி கர்த்தர் சொல்றாரு நட்சத்திரங்கள் கீழே விழும் என்று அங்க சொல்றார். அப்ப நட்சத்திரங்கள் ஒளி மங்கும் அப்படின்னா என்ன பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அதாவது தேவனால் தெய்வீக நியமனம் பெற்ற இந்த 12 அப்போஸ்தலர்களின் வார்த்தைகள், உபதேசங்கள், சத்தியங்கள் இதெல்லாம் என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா இது கூட புறக்கணிக்கப்பட்டது. இது எப்படின்னா இந்த போப் அமைப்பு கொண்டு வந்த விசுவாச பிரமாணங்கள் மூலமா, போப் அமைப்பு கொண்டு வந்த விசுவாச பிரமாணங்கள் மூலமா 12 நட்சத்திரங்களாகிய இந்த அப்போஸ்தலர்கள் மூலமா வெளிப்பட்டுட்ட தேவனுடைய வார்த்தைகள், சத்தியங்கள், போதனைகள், அது சபைக்குள்ள பேசுவதும் சரி, அதை குறித்தான காரியங்களை பத்தி விவாதிப்பதும் சரி, மறுக்கப்பட்டுச்சு, புறக்கணிக்கப்பட்டது, அங்கு தள்ளப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரி. இதுதான் யோவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றா, நட்சத்திரங்களின் ஒளி மங்கும் என்று அங்க பேசுறார். நெக்ஸ்ட் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம வந்தோம்னா கர்த்தர் என்ன பேசுறாருன்னா நட்சத்திரங்கள் கீழே விழும் என்று அங்க பேசுறார். சோ நட்சத்திரங்கள் கீழே விழும் என்று பேசும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த நட்சத்திரங்கள் இந்த 12 அப்போஸ்தலர்களை அங்க அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கு. சோ இவங்க மூலமா வெளிப்பட்டுட்ட தேவனுடைய வார்த்தைகள், சத்தியங்கள், போதனைகள், அந்த நாட்களில் இருந்த பசுத்தவான்களை, அவங்களுடைய பலவீனங்கள், அவங்களுடைய விசுவாச குறைவு, அவங்களுடைய தடுமாற்றங்கள், இதில் எல்லாவற்றிலும் அவங்களுடைய அப்போஸ்தலர்களா அவருடைய வார்த்தைகள் அவங்களை வெடிவித்து வெளிக்கொண்டு வந்து அவங்களை வழிகாட்டியதுன்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் இவ்விதமாக அப்போஸ்தலர் மூலம் அவங்க வெளிப்பட்டு சபையை வழிநடத்தி கொண்டு வந்தது. ஆனா போப் மார்க்கத்துடைய அந்த ஒரு காரிய விசுவாச பிரமாணம் மூலமா அந்த வார்த்தைகள், போதனைகள் பேசப்படுவது நிறுத்தப்பட்டுச்சு. சோ கர்த்தர் பேசுறான் அந்த நட்சத்திரங்கள் கீழே விழும் என்று பேசும்போது பாருங்க இந்த நட்சத்திரங்களாக அப்போஸ்தலர்களை கர்த்தர் இயேசு முதல்ல எப்படி அங்க செலக்ஷன் பண்றார், எப்படி அவங்களை தெரிந்து கொள்றார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்க வசனம் வாசிக்கலாம் லூக்கா 6:12-13.
அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார்.
அன்பான சகோதர சகோதரர், கர்த்தர் இயேசு இந்த 12 பேரை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக கர்த்தர் இயேசு என்ன செஞ்சார் சொல்லி நம்ம பாக்கிறோம். இந்த 12 சீஷர்களை அங்க கூப்பிட்டு அவர்களை அப்போஸ்தலராக அங்க தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி அவர் மலைக்கு போய் அங்க ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி தன்னுடைய வேலையை குறித்து தன்னோடு கூட உடன் பணியாட்கள், உடன் வேலை செய்ய போயிற இந்த ஒரு வேலையாட்களை குறித்தான ஒரு தெய்வீக காரியங்கள், விளக்கங்களை அங்க பெற்றுக் கொண்டுட்டு வந்து மறுநாள் காலையில எல்லா சீசர்களையும் வரவழைத்து அவர் 12 பேரை மட்டும் அங்க தெரிந்து கொண்டு அவங்களுக்கு அப்போஸ்தலர் என்று அங்க பெயரிட்டார். சோ இந்த அப்போஸ்தலர் என்று பார்க்கும்போது இது பாத்தீங்க அப்போஸ்தலர் என்று பார்க்கும்போது இது விசேஷ அதிகாரத்துடன் அனுப்பப்பட்டவர்கள் என்று ஒரு அர்த்தத்தை அங்க கொடுக்கறத நம்ம பாக்குறோம். பட் அதே டைம்ல சீசர்கள் என்று பார்க்கும்போது இது மெத்தடஸ், அதாவது கற்பவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் என்ற ஒரு வார்த்தையை அங்க கொடுக்கறத நம்ம பாக்குறோம். அப்ப அன்பான சகோதர சகோதரர், கர்த்தர் இயேசு இந்த 12 சீஷர்களை அப்போஸ்தலர் என்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவங்களுக்கு அவங்களை செலக்ஷன் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது பாருங்க, அந்த 12 பேருக்கு பின்னாடி கூட ஒரு 70 பேரை அங்க செலக்ஷன் பண்ணி சீசர்லாம் அங்க நியமிக்கிறார். அந்த 70 பேர்ல ஒருத்தர் கூட அங்க அப்போஸ்தலங்கிற ஒரு அதிகாரம், அப்போஸ்தலங்கிற ஒரு கணத்தை அங்க கர்த்தர் கொடுக்கலன்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம். அது மாத்திரமல்ல, இந்த அப்போஸ்தலருக்கு அங்க கொடுத்துட்ட விசேஷமான அதிகாரம் கணம் என்னன்னு பார்க்கும்போது நீங்க வாசிக்கலாம் மத்தேயு 16 அதிகாரம் 19 வசனம்.
பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும்.
பாருங்க, இது பேதுருவை குறித்து சொல்லப்பட்டாலும் கூட இது ஒட்டுமொத்தமா அந்த 12 அப்போஸ்தலர் குறித்து இது சொல்லப்பட்ட வார்த்தை. நீங்க பூலோகத்துல எதை கட்டுங்களோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும், நீங்க பூலோகத்துல எதை கட்டவிழ்கிறீங்களோ அது பரலோகத்துல கூட கட்டவிழ்கப்பட்டு, அதாவது இவங்க பூமியில சபையின் ஒழுங்குகள் ஏதாவது ஒரு கட்டளையை அவங்க போட்டா அது தேவனே போட்ட மாதிரி, அதே இடத்துல ஏதாவது ஒரு கட்டளையை அவங்க நீக்கி போட்டா அது தேவனே பரலோகத்திலிருந்து நீக்கி போட்ட மாதிரி. சோ எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரம், எவ்வளவு பெரிய ஒரு கணத்தை இந்த 12 அப்போஸ்தலருக்கு தேவன் கொடுத்திருந்தார்னு சொல்லி பாக்குறோம் சகோதர சகோதரி. அப்ப இந்த 12 அப்போஸ்தலருக்கு பின்பாக அந்த ஒரு அப்போஸ்தலர் என்ற ஒரு ஸ்தானத்துக்கு யாருமே அந்த கர்த்தர் அங்க தெரிந்து கொள்ளல, அந்த ஒரு அதிகாரம் யாருக்குமே அங்க கொடுக்கல. யூதாஸ் அங்க ஒரு அவருடைய ஸ்தானத்திலிருந்து விழுந்து போனதுனால அந்த அப்போஸ்தல ஸ்தானத்துக்கு விசேஷமா தேவனால் தெரிந்து கொண்ட ஒரு விசேஷமான பாத்திரம் அப்போஸ்தலர் பவுல் என்று நமக்கு அங்க தெரியும். சோ இந்த 12 பேருக்கு பின்னாடி சபையை போஷிக்கிறதுக்கு 3-4 சபையின் காலகட்டத்தில் அனைவ ஊழியக்காரர்களை தேவன் எழுப்பினார். சோ அவங்களுக்கெல்லாம் இந்த அப்போஸ்தலங்கிற ஒரு அதிகாரம் கொடுக்கல. அது மாத்திரம்னா தொடர்ந்து வரக்கூடிய காலங்களிலும் தன்னுடைய சபையை போஷிக்கிறதுக்கு கர்த்தர் ஊழியக்காரர்களை நியமித்தார். சோ அவங்களுக்கு ஒருத்தருக்கு மேல இந்த அப்போஸ்தலங்கிற ஒரு அதிகாரத்தை கணத்தை அங்க கொடுக்கலன்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம். இன்னும் விசேஷமா நம்ம வசனத்துல நம்ம வாசிக்கிறோம்னா, நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 14 வசனம் வாசிக்கலாம்.
நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன, அவைகள் மேல் ஆட்டுக்குட்டையானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதித்திருந்தன.
அன்பான சகோதர சகோதரி, நகரத்தின் மதிலுக்கு அங்க 12 அஸ்திபார கற்கள் இருந்தன, அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலரின் நாமங்கள் 12 நாமங்கள் அங்க பதிந்திருந்தன. சோ இந்த நகரம் புதிய எருசலேம், இது ஆவிக்குரிய சபை, அதாவது ஆளுகையை செய்ய போற ஆவிக்குரிய ஆளுகை செய்ய போற சபை அடையாளப்படுத்துறத நம்ம பாக்குறோம். சோ இந்த சபையை அடையாளப்படுத்தும் போது இதுக்கு 12 அப்போஸ்தல நாமங்கள் தான் அங்க அஸ்திபார கட்டளா அங்க பதிவு செய்யப்பட்டதுன்னு சொல்லி அடையாளமா அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. சோ இந்த 12 கூடவோ அங்க குறையவோ அங்க இல்ல, கரெக்டா அங்க 12 சொல்லி அங்க அங்க வசனத்தை நம்ம பாக்குறோம் சகோதரத்துல. சரி, இதெல்லாம் நம்ம ஏன் பாக்குறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாருங்க, கோப்பு அமைப்பு இந்த பூமியில மதம் மற்றும் அரசியல் அதிகாரத்தை அவங்க பெற்றவுடன் என்ன பண்ணாங்கன்னா, தேவனுடைய நியமனம், தேவனுடைய அப்பாயின்மெண்ட், தேவனுடைய ஒழுங்குக்கு விரோதமா அப்போஸ்தலர்களுடைய நம்பர்ஸ் எண்ணிக்கை இந்த 12 நின்றுல, இதுக்கு மேலையும் அப்போஸ்தலர்கள் அங்க இருந்தாங்க. இந்த அப்போஸ்தலருடைய எண்ணிக்கை இந்த 12 நிக்கல, இதுக்கு மேலையும் அநேகர் அப்போஸ்தல அதிகாரத்துடன் செயல்பட்டது உண்டு, அநேகர் அப்போஸ்தலர்களுடைய அந்த ஒரு அதிகாரம் கணத்தோட அவங்க இருந்தது என்று சொல்லி இந்த போப்பு அமைப்பு அநேக பட்டங்களை அங்க உருவாக்கி கொண்டாங்க, அநேக பதவிகளை அவங்க அதிகாரங்களை உருவாக்கி கொண்டுட்டு இந்த அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை கணத்தை மகிமைய இவங்க தள்ளி போட்டாங்கன்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம். அதனாலதான் வானத்து நட்சத்திரங்கள் கீழே விழும் என்ற ஒரு காரியத்தை அங்க கர்த்தர் ஏசு பேசிக்கிட்டு இருக்காரு சொல்லி பாக்குறோம் சகோதரத்துல. அப்ப இந்த போப்பு அமைப்பு கொண்டு வந்த இந்த ஒரு அதாவது அநேக பட்டங்கள் பதவிகள் எல்லாம் அப்போஸ்தலர்களின் கணத்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர் கொடுக்கப்பட்ட மகிமையை அது கனவீனப்படுத்தி அங்க தள்ளி போட்டது. சோ இதுதான் இன்னைக்கு புரோட்டஸ்டன் அமைப்போ அங்க செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரி. அப்ப பாருங்க, இன்னைக்கு அப்போஸ்தலர்களாக தங்களை அப்போஸ்தலர்களாகவும் அப்போஸ்தலர்களின் வாரிசுகளாகவும் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு போப்பு பிஷப்ஸ் இன்னும் பாஸ்டர்ஸ் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா இது தேவனுடைய தெய்வீக நியமனத்துக்கு ஒழுங்குக்கு எதிராக எவ்வளவு பெரிய தவறு செய்யறாங்கன்னு சொல்லி நம்ம அறிய முடியுது சகோதர சகோதரி. சோ இவங்களை குறித்து இவ்விதமாக சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த ஒரு நாமினல் கிறிஸ்டன்டம் இவங்களை பார்த்து அப்போஸ்தல பவுல் ஒரு வார்த்தை அங்க பேசுறா, நீங்க வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 13 வசனம்.
அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள்.
கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களா இருக்கிறார்களா, இவர்கள் கள்ள அப்போஸ்தலர்களா இருக்கிறார்கள் என்று அந்த அப்போஸ்தலர் வார்த்தையில நம்ம பாக்குறோம். அப்ப அன்பான சகோதர சகோதரி, இவ்விதமாகதான் இந்த 12 அப்போஸ்தலர்களின் ஸ்தானம் அவங்களுடைய பொசிஷன் எல்லாம் போப்பமைப்பு கொண்டு வந்த அநேக அவங்களுக்குரிய பட்டங்கள் கூட தள்ளிவிடப்பட்டுச்சு கனவனப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம். சோ இவ்விதமா நம்ம பார்க்கும்போது இந்த மெய்யான நட்சத்திரங்களாகிய கர்த்தர் இயேசுவின் 12 அப்போஸ்தலர்களின் போதனைகளை தங்களுக்கு சாதகமா சுட்டி காட்டி பேசிக்கொண்டு மார்க்கம் தப்பி அழைகிற நட்சத்திரங்களாக கள்ள நட்சத்திரங்களாக இந்த நாமினல் கிறிஸ்டண்டம் அங்க இருந்துட்டு இருக்காங்க. சோ இவங்க பரிசுத்தாவினால் வழிநடத்தப்பட்ட அந்த 12 அப்போஸ்தலர்கள் உண்மை நட்சத்திரங்களின் வெளிச்சத்துக்கு அவங்க மூலமா வெளிவந்துட்ட சத்தியத்துக்கு எதிரடையா அங்க செயற்பட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரி. அப்போ சுவிசேஷத்தின் சூரிய ஒளியாய இந்த ஈடுபொடி போதனை இந்த போப்பாமைப்பான மங்கி போனது, அதை நிழலாக காட்டிய சந்திரனாகிய அந்த நியாயப்பிரமாணத்தின் வழிமுறைகள், அது மிருகத்தனமான ரத்தத்தின் சடங்குன்னு சொல்லி கனவினப்படுத்தப்பட்டது. சோ அதுக்கடுத்து அப்போஸ்தலர்கள் தேவனுடைய மனுஷர்கள் அவங்களுடைய மூலமா வெளிப்பட்ட வார்த்தைகள் புறக்கணிக்கப்பட்டு அவங்களுடைய ஸ்தானமும் கனவினப்படுத்தி போடப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரி. சோ இந்த காரியத்தை தான் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கா, நட்சத்திரங்கள் கீழே விழும் என்று. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறோம் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். சோ அந்த வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுவது என்று என்ன என்று நம்ம பார்க்கும்போது பாருங்க, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுதல், இந்த வானம் எது சொல்லப்பட்டிருக்கிற வானம் எது என்று நம்ம பார்க்கும்போது நம்ம வெளிப்படுத்தினர் 12:7 வாசிக்கிறோம், வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. சோ இந்த வானம் எந்த வானம்னா மத வானம், மதம் என்ற வானம். சரியாக சொல்லணும்னா மத அதிகாரத்தை கையில் வைத்திருந்த போப்பு அமைப்பு, இந்த போப்பு அமைப்பை அங்க அடையாளப்படுத்துறத நம்ம அங்க பாக்குறோம். சோ இங்க இப்ப என்ன சொல்றோம்னா அந்த வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுமா, அதாவது போப்பு மார்க்கத்தின் தப்பறையான போதனைகள் கொள்கைகள் அவங்களுடைய சத்துவமாக பலமாக கருதப்பட்ட அந்த போதனைகள் எல்லாம் அது அசைக்கப்படுதல் அங்க உருவாகும். சோ இந்த ஒரு அசைக்கப்படுதல் எப்ப உண்டாயிட்டு பார்க்கும்போது கிபி 1517 ரிஃபார்மேஷன் பீரியட்ல பிலடெல்பியா சபையின் தூதன் மார்டின் லூத்தர் அவர் மற்றும் அநேக பிரசுத்தவான்கள் ஜான் கெல்வின், ஜான் நாக்ஸ் வெஸ்லி போன்ற அநேக பரிசுத்தவான்கள் மூலமா இந்த போப்பு அமைப்பு அவங்களுடைய சத்துவமாக பலமாக கருதப்பட்ட அந்த தப்பறையான விசுவாச பிரமாணங்கள் கொள்கைகள் போதனை மீது ஒரு மிகப்பெரிய அசைவை அங்க உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்லி பாக்குறோம். தேவன் இந்த ஒரு அசைவை அந்த ஒரு காலப்பகுதியில் அங்க ரிஃபார்மேஷன் பீரியட்ல அங்க கொண்டு வந்தார் சொல்லி பாக்குறோம் சகோதர சகோதரி. சோ இதை குறித்துதான் அங்க சொல்றார் அசைக்கப்படுதல், வானத்தின் சத்தவங்கள் அசைக்கப்படும். அப்ப அன்பான சகோதர சோதரே, இருண்ட யுகத்துல எதிர்த்து கேள்வியை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு அந்த ஒரு குழப்பத்தை உண்டாக்குற போதனைகள் மேல, அந்த குழப்பத்தை உண்டாக்குற அந்த தப்பறையான விசுவாச பிரமாணங்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு அசைவு அங்க உண்டாயிட்டுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் சகோதர சோதரி. அப்போ நம்ம இந்த தீர்க்க தரிசனத்துல எது வரைக்கும் வந்திருக்கோம்னா சூரியன் அந்தகாரப்படும் பார்த்தாச்சு, சந்திரன் ஒளி கொடுக்காது பார்த்தாச்சு, நட்சத்திரங்கள் கீழே விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். சோ இந்த பகுதிகளை நம்ம அங்க பார்த்தாச்சு சகலம் சகோதர சகோதரி. கடைசியா நம்ம பாக்குறது என்னன்னா அப்பொழுது மத்தேயு 24:30 முன்பகுதி மட்டும் வாசிக்கலாம். அப்பொழுது அப்பொழுதுனா இவைகளுக்கு பின்பாக, இவைகளுக்கு பின்பாக மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்ப அன்பான சகோதர சகோதரி, கத்த பேசிட்ட இந்த ரெண்டு தீர்க்க தரிசனமான வசனங்கள் கிட்டத்தட்ட 2000 சபை சரித்திரத்தை பத்தி அங்க பேசுகிறது. கிபி 70 பின்னாடி என்னென்ன நடக்கும், சூரியன் அந்தகாரப்படும், ஈடுபலி போதனை இந்த போப்பு அமைப்பால அங்க பூசப்படியின் மூலமா அங்க எடுத்து போடப்படும். நெக்ஸ்ட் சந்திரன் ஒளியாகிய அந்த நியாயப்பிரமாணத்தின் படிமுறைகள், இது ஒரு ரத்தத்தின் சடங்கு என்று கனவினப்படுத்தப்படும் இந்த போப்பு சபை போதகரால். மூன்றாவதாக நட்சத்திரங்கள் ஒளி மங்கும், அப்போஸ்தலர்களின் வார்த்தைகள் போதிக்கப்படுவது மறக்கப்படும். நாலாவதாக வானத்தின் அந்த சத்துவங்கள் அசைக்கப்படும், அதாவது 1517 ரிஃபார்மேஷன் பீரியட்ல அந்த ஒரு அசைக்கப்படுதல் அங்க உருவாகும். இதெல்லாம் கர்த்தர் இயேசு பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டே வந்து கடைசியில எந்த பதவி கொண்டு வந்து நிக்கிறார்னா அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். பேசிட்டு இருந்தாங்க. நீங்க மத்தேயு 24:3 வாசிக்கலாம்.
பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன?
பாருங்க, அப்போ நம்ம வாசிக்கும் போது கூட எப்படி வாசிக்கும் நமக்கு கத்து கொடுத்திருக்காங்க சகோதரர்கள், உம்முடைய வந்திருத்தலுக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? சோ இதுதான் சீசர்கள் கேட்ட கேள்வி. உங்களுடைய மந்திரத்திற்கு அடையாளம் என்ன? உங்களுடைய பிரசன்னத்துக்கு அடையாளம் என்ன? நீங்க வந்திருக்கிறத நாங்க எப்படி தெரிஞ்சு கொள்றது? சோ இதுதான் சீசர்கள் கேட்ட அந்த கேள்வி. சோ சீசர்கள் கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு தான் ஒட்டுமொத்த தீர்க்க தரிசனத்தையும் கர்த்தர் 24 அதிகாரம் முழுவதும் அங்க பேசிக்கிட்டு சொல்லி நம்ம பாக்குறோம் சோதர சோதர. அப்போ சீசர் போய் கேக்குறாங்க, உங்களுடைய மந்திரத்திற்கு அடையாளம் என்ன? நீங்க வந்திருக்கிறத நாங்க எப்படி தெரிஞ்சு கொள்றது என்று அங்க கேக்குறாங்க. சரி, எதுக்காக இந்த சீஷர்களுக்கு கர்த்தருடைய 2வது மந்திரத்தின் மேல ஒரு அக்கறை? எதுக்காக அவங்களுக்கு 2வது மந்திரத்தின் மேலான ஒரு கேள்வி எழும்பியது என்று நம்ம பார்க்கும்போது பாருங்க, பிரதர் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, 1வது வருகையில கர்த்தர் இயேசு வந்திருந்த போது இந்த சீஷர்கள் அவங்க தாங்கள் எதிர்பார்த்திருந்த மேசியா இவர்தான் சொல்லி அடையாளம் கண்டுகொண்டாங்க. தாங்கள் காலகாலமா எதிர்பார்த்திருந்த மேசியா இவர்தான் அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டுகொண்டாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு சந்தேகமும் பயமும் கொண்டவர்களா அங்க இருந்துட்டாங்களா? சந்தேகமும் பயமும் கொண்டு இருந்துட்டாங்களா? எப்படி இவர் உண்மையிலேயே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மேசியா தானா, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட மேசியா இவர் தானா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு சந்தேக உணர்வோட சந்தேக எண்ணத்தோட அங்க இருந்திருக்காங்க. சோ அதுதான் பிரதர் அமைச்சரா பாக்கணும். அதனாலதான் கர்த்தர் இயேசு இதை அறிஞ்சவராய், அவங்களுடைய இருதயத்தின் காரியங்களை அறிஞ்சவராய் அங்க கர்த்தர் என்ன சொல்றார்னா, அதனாலதான் அவரை தம்மை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். 1வது மந்திரத்துல எப்படி வெளிப்படுத்திட்டார்னா, அவருடைய பலத்த செயலினா, பலத்த கிரியைகள்னா, அதிகாரமுடைய வார்த்தைகளினால். அது மாத்திரமல்ல, யோவான் ஸ்நானகனால் மூலம் கூட இதோ உலகத்தின் சுமந்து பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுப்பட்டி இவர் தான் என்று கூட அங்க அறிமுகப்படுத்தப்படுகிறார். அப்ப கர்த்தர் இயேசு இந்த சீஷருடைய மனசுல ஏற்பட்ட அந்த ஐயத்தை உணர்ந்து கொண்டவராய், புரிந்து கொண்டவராய் அவர் தம்மை வெளிப்படுத்துறார். அதிகாரமுடைய வார்த்தையினால், அவருடைய பலத்த செயலினால், அற்புதங்களினால், அடையாளங்களினால். சோ பண்பான சதுலே அப்போ அப்படி வெளிப்படுத்திட்டார். சோ அது மட்டும் இல்லாம பாருங்க, இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காருன்னா, அதை உண்மையிலேயே அவங்கள மனசுல வச்சு அங்க பேசுற, இன்னைக்கு கடைசி கால பாதங்களாக நம்மள மனசுல வச்சுதான் கர்த்தர் இந்த ஒரு தீர்க்க தரிசன பகுதியை அங்க பேசிக்கிட்டு இருக்காரு சகோதர சகோதரே. அப்போ ஏன் பேசிக்கிட்டு இருக்காருன்னா, நம்முடைய 2வது மந்திரத்துல கூட இந்த விதமான ஒரு ஐயம், இந்த விதமான ஒரு காரியம் என்னுடைய ஜனங்களுக்கு, என்னுடைய அங்கங்களுக்கு ஏற்படும். இத மனசுல கொண்டுதான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ தன்னுடைய 2வது மந்திரத்தில் அவருடைய பிரசன்னத்தை குறித்தும் அவருடைய சீஷர்கள் முக்கியமா அன்னைக்கு பாத அங்கங்கள் சில அடையாளத்தை அவங்க எதிர்பார்க்கலாம், சில ஒரு அவங்களுடைய ஐயத்தை நீக்கிறதுக்காக சில ஒரு புரூஃப் அவங்க எதிர்பார்க்கலாம். சோ அப்படி எதிர்பார்க்கிறா அது நியாயமான வாசியம், அது தப்பு கிடையாது, அது நியாயமான காரியம் தான். சோ அதனாலதான் கர்த்தர் இயேசு அவருடைய வார்த்தைகள் மூலமா உறுதி பண்ணுகிறார். சோ இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்னுடைய பிரசன்னம் நீங்க உணர்ந்து கொள்ளுங்க என்று தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு சகோதர சகோதரி. அப்ப ஆதிகால சபை சகோதரர்களிடம் இந்த ஒரு காரியத்தை பேசிட்டால் கூட அவர் முழுக்க முழுக்க கடைசி கால அவருடைய சரீர அங்கங்கள் பாத அங்கங்களை மனசில் வைத்துதான் இந்த ஒரு வெளிப்பாடை அங்கு பேசிக்கிட்டு இருக்காருன்னு பாக்குறோம். இன்னைக்கு ஜனங்கள், இன்னைக்கு அவருடைய கடைசி கால பாத அங்கங்கள் கண்டிப்பாக ஒரு பொருத்தமான அடையாளத்தை அவங்க நிச்சயமா அங்கு பெற்றுக் கொள்வாங்க. சோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவருடைய 24 அதிகாரத்தில் உள்ள தீர்க்க தரிசன வார்த்தை மூலமா அங்க கோட் பண்ணி அங்க பேசிக்கிட்டு இருக்க ஒரு உறுதி கொடுக்கிறார். கண்டிப்பா நீங்க அவருடைய 2வது மந்திரத்தில் பிரசன்னத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளுவீங்க, உணர்ந்து கொள்ளுவீங்க, அதுக்கான புரூஃப, அதுக்குள்ள அடையாளத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க என்று அங்க சொல்லிட்டு இருக்கிறத பாக்குறோம் சகோதர சகோதரி. சோ அதே சமயத்துல எப்படி அவருடைய 1வது மந்திரத்தில் இப்போது மாம்ச இஸ்ரேலர்கள், பேரளவிலான மாம்சர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ள தவறினார்களோ, அதே போல இன்னைக்கு இருக்கிற நாமினல் கிறிஸ்டன் அவங்க கூட கர்த்தருடைய 2வது மந்திரத்தில் குறித்து அறியக்கூடிய வாய்ப்போ சந்தர்ப்பமோ அது அவங்களுக்கு கொடுக்கப்படாது, அது குறித்தான அறிவு கூட அவங்களுக்கு வெளிப்படாதுங்கிற ஒரு விஷயத்த கூட அங்க சொல்றதா பாக்குறோம். அதாவது அவருடைய 1வது மந்திரத்தின் போது பெயரளவிலான மாம்சீசர்கள் அவரை மேசியாவாக ராஜாவாக அடையாளம் கண்டுகொள்ள தவறினார்களோ, அதே போல இன்னைக்கு இருக்கிற பெயர் கிறிஸ்தவ மண்டலம் கர்த்தருடைய 2வது மந்திரத்தை குறித்தான அறிவை அவங்க பெற்றுக்கொள்வதை தேவனே விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு காரியத்தை அங்க பேசுறார். அப்ப அன்பான சகோதர சகோதரே, இந்த ஒரு வெளிப்பாடு அவருடைய 2வது மந்திரத்தில் குறித்தான பிரசன்னத்தின் வெளிப்பாடு இது யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா, உத்தமமும் விழிப்புணர்வு கொண்ட அவருடைய தேவ ஜனத்துக்கு மாத்திரமே, அவருடைய சரீர அங்கங்களாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே இந்த ஒரு வெளிப்பாடு அங்க கொடுக்கப்படுது சகோதர சகோதரி. சோ அப்ப இவங்க மாத்திரம் தான் அந்த அடையாளத்தை அங்க பார்க்கப்படும், அந்த அடையாளத்தை பார்த்து விசுவாசிக்கப்படும். அதே சமயம் அவங்க கூட எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், நேர்மையானவர்களா இருக்கணும், வாஞ்சை உள்ளவர்களா இருக்கணும், தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். சோ அப்படி இருக்கும் பட்சத்துல கண்டிப்பாக அவர் 2வது மந்திரத்தில் பிரசன்னத்தின் காரியத்தை அவங்க பார்ப்பாங்க என்று நம்ம பாக்குறோம். சோ இங்க சொல்லப்பட்டிருக்கிற அடையாளம் அப்படிங்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை என்னன்னு பார்க்கும்போது சீமியன், சீமியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன ஒரு பொருளை கொடுக்குதுன்னா ப்ரூஃப், அதாவது நிரூபணம் அல்லது சாட்சி. இந்த சாட்சி என்ற பொருளை அங்க கொடுக்கறத நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரி. அப்போ மனுஷகுமாரோட இரண்டாம் மந்திரத்திற்கான அடையாளத்தை அவர் சீஷர்கள் நிச்சயமா அங்க பார்ப்பாங்க. சோ அதாவது அவர் இரண்டாம் முறையாக பிரசன்னமாக இருப்பதை, அதுக்கான நிரூபணத்தை, அதுக்கான சாட்சியை அங்க பெற்றுக் கொள்வாங்க என்று அங்க பேசுறாரு. சோ அப்ப எங்க என்று நம்ம பார்க்கும்போது அது வானத்துல. சோ வானத்துல அந்த அடையாளம் அங்க காணப்படும். சோ இது எந்த வானம்? இது நாம் ஏற்கனவே பார்த்தபடியாக இது மதம் என்ற வானம், இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டாண்டம், அதாவது கிறிஸ்தவ மண்டலம் என்று நம்ம சொல்லலாம். சோ இந்த கிறிஸ்தவ மண்டலத்தில் தான் ஆவிக்குரிய வகுப்பாராக அவருடைய ஜனங்களுக்கு இந்த அடையாளம் அங்க காணப்படும். அந்த நிர்பணம், அவருடைய இரண்டாவது பிரசனத்துக்கான நிர்பணம் அங்க காணப்படும் என்று அங்க பாக்குறோம். சோ இது எப்படி என்று நம்ம பார்க்கும்போது நீங்க வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்த விசேஷம் 14:14 வசனம்.
பின்பு நான் பார்த்த போது இதோ மென்மையான மேகத்தையும், அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன்.
அன்பான சகோதர சகோதரே, இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளையும் உடையவராய் உட்கார்ந்திருக்கிறதை கண்டேன், கண்டேன் என்று அங்க சொல்றார் அப்போஸ்தலர் யோவான். கண்டே நான் பார்த்தேன், பொற்கிரீடம் சூட்டப்பட்டவராய் நான் பாக்கிறேன், கையில கருக்குள்ள அறிவாள் வச்சிருக்கிறவரா நான் பாக்கிறேன் என்று அங்க பாக்குறார். சோ அன்பான சகோதர சதுல இங்க ரெண்டு விஷயத்த அங்க பேசுறார். அதாவது பொதுவா மேகம் உபத்திரத்தை அடையாளப்படுத்தும், ஆனா வெண்மேகம் மகிமையே அங்க அடையாளப்படுத்துறதா நம்ம அங்க பாக்குறோம். சோ இப்ப அப்போஸ்தலர் யோவான் ரெண்டு விஷயம் பாக்குறார், அதாவது கர்த்தர் இயேசுவின் சிரசிலே பொற்கிரீடம், ரெண்டாவது அவர் கையில கருக்குள்ள அறிவாள். பொதுவா கிரீடம் யாருக்கு சுட்டப்படும்? ராஜாவுக்கு. ராஜாவுக்கு தான் கிரீடம் சுட்டப்படும். ராஜாவா நியமிக்கப்பட்டாச்சு, ஆனா அரியண ஏறல, கிரீடம் சுட்டப்படுமா? ராஜாவா நியமிக்கப்பட்டிருக்காங்க, ஆனா அரியண ஏறலை, அதாவது அந்த ஸ்தானத்துல போய் அவர் உட்காரல. சோ உட்கார பட்சத்துல அவருக்கு கிரீடம் சுட்டப்படுமா? சுட்டப்படாது. யோவான் எப்படி பாக்குறாரா? சிரசின் மேல் பொற்கிரீடம் சுட்டப்பட்டவராய் அங்க பாக்குறாரு. அப்ப பாருங்க சகோதர சகோதரி, யோவான் யாருக்கு அடையாளம்னா பாத அங்கங்களுக்கு அடையாளம். பாத அங்கங்கள் வந்திருக்கிறவரை ராஜாவாக பார்க்கிறார்கள், வந்திருக்கிறவரை அவர் ராஜாவாக அங்க பாக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம் சகோதர சகோதரிகள். அப்ப அவர் ராஜாவா வந்திருக்கிறார்னா ராஜ்யம் கூட அங்க ஆரம்பமாயிச்சு, ராஜ்யம் கூட அங்க ஆரம்பமாச்சு. ஏன்னா ராஜா அங்க ராஜ்யம் வரலன்னா ராஜ்யம் மட்டும் வந்து எதுக்கு இல்லையா? அப்போ அவர் ராஜாவா பாக்குறாங்கன்னா அப்ப ராஜ்யம் கூட அங்க ஆரம்பமாயிருச்சு. அப்ப அன்பான சகோதர சகோதரி, ராஜ்யத்துக்கு தான் ராஜா. அப்ப இன்னைக்கு ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு நம்ம மத்தியில கடந்து கொண்டு வந்து வருகிறது, நம்ம ருசிக்கிறோம் அனுபவிக்கிறோம் சகோதர சகோதரி. அப்போ யோவான் பாத அங்கங்கள் கர்த்தர் இயேசு வந்திருக்கிறதை ராஜாவாக அங்க பார்க்கிறார். ராஜாவா பாக்குறோம்னா ராஜ்யத்தின் ஆரம்பம், ராஜ்யத்தின் வேலைகள், ராஜ்யத்தின் ஆரம்பம் கூட அங்க போய்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரி. நெக்ஸ்ட் அடுத்த விஷயம் பார்க்கும்போது அவர் கையில கருக்குள்ள அறிவாள் உடையவரா அங்க யோவான் பாக்குறார். சோ இந்த கரிக்கல்ல அறிவாள் எதுக்குன்னா அறுவடையை நடத்துவது. சோ அறுவடையை நடத்துவதுக்குன்னு சொல்லி பாக்குறோம். இந்த கருக்குள்ள அறிவாள் எதுனா ஹார்வெஸ்ட், அறுவடை சத்தியங்கள். சோ இந்த கருக்குள்ள அறிவாளாகிய ஏற்றக்கால அறுவடை சத்தியங்கள் மூலமா கர்த்தர் இயேசு ஒரு பிரதான அறுவடையாளரா கூட வந்து அவர் அறுவடையை நடத்திக்கிட்டு இருக்கார். அதை கூட பாதங்கள் ஒரு பிரதான அறுவடையாளரா வந்திருக்கிறத கூட அங்க பாக்குறாங்க. சோ அவர் ராஜாவா வந்திருக்கிறார், அவர் பிரதான அறுவடையாளரா அங்க வந்திருக்கிறார். சோ இந்த விஷயத்த கூட பாத அங்கங்கள் பாக்குறாங்க, விசுவாசிக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம் சகோதர சகோதரி. சோ இப்ப பாபிலோனாகிய இந்த கிறிஸ்தவ மண்டலத்தின் மேல் நடக்கிற ஒரு நியாய தீர்ப்பு, அதாவது ஏற்ற காலத்தில் நடக்கக்கூடிய அந்த அறுவடை சத்தியங்கள் மூலமா, நடக்கின்ற அறுவடை பணியின் மூலமா நியாயாதிபதி, புதிய நியாயாதிபதி வந்து விட்டதுக்கான ஒரு நிரூபணமா அங்க இருக்குது. சோ வந்திருக்கிற புதிய ராஜாவின் தூதர்கள் இன்றைக்கு அறுவடை பணியை சகல காரியங்களிலும் அங்க சகல வாய்ப்பு கிடைக்கிற இடங்கள்லாம் இந்த ஒரு அறுவடை பணியை அங்க செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறோம். சோ இந்த ஒரு பிரித்தெடுக்கக்கூடிய பணி செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இது கோதுமையிலிருந்து கடைகளை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு பணியாக அங்க போயிட்டு. சோ அது மாத்திரமல்ல, நமக்குரிய விஷயம் என்னன்னு பார்க்கும்போது நீங்க வாசிக்கலாம் மத்தேயு 13:47-48.
அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது.
அப்ப அன்பான சகோதர சகோதரே பாருங்க, பரலோக ராஜ்யம் அந்த விஷயம் மறுபடியும் நீங்க வாசிக்கலாம்.
அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது.
ஆமா சகோதர சகோதரி, சுவிசேஷ வலைகள், அதாவது சுவிசேஷ வலகினால் பிடிக்கப்பட்ட அந்த மீன்கள், அதாவது இந்த அறுவடை சத்தியம் மூலமா பிடிக்கப்பட்ட மீன்களா இன்னைக்கு நாம கூடி இருக்கிறோம். சோ இந்த அறுவடை சத்தியம் மூலமா பிடிக்கப்பட்ட மீன்களா நாம கூடி இருக்கிறோம். இப்ப நம்ம மத்தியில கூட கர்த்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரா, நல்ல மீன் எது அழகாத மீன் எது ஒரு செப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அன்பான சோதரே, நமக்குரிய விஷயம் பார்க்கும்போது நல்ல மீன் எது அழகாத மீன் எதுன்னு சொல்லி ஒரு செப்பரேஷன் கர்த்தர் நம்ம மத்தியில இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது இந்த அறுவடை சத்தியங்கள் மூலமா பிடிக்கப்பட்ட மீன்களில் எது நல்லது எது ஆகாதுன்னு சொல்லி ஒரு வேலை கூட இன்னைக்கு நம்ம மத்தியில கர்த்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ இப்படியாக கர்த்தர் நம்ம மத்தியில செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு பைனல் வேலையை தேவனுடைய சம்பத்தாக அங்க இருக்க போது, அதுதான் அப்படி சேர்க்கப்பட்ட அந்த ஒரு மீன்கள் தான் தேவனுடைய சொந்த சம்பத்தாக அங்க சேர்க்கப்பட போகிறான்னு சொல்லி நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரி. சோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கும்போது, நீங்க நம்ம ஏற்கனவே லூக்கால நம்ம வாசிக்கிறோம், 12:37 வாசிக்கிறோம்.
எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
எஜமான் வந்திருக்கும் போது விழித்திருக்கிற ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு அறை கட்டிக்கொண்டு அங்கு போஜனத்தை அங்கு கொடுத்திருக்கிறார். சோ இவ்விதமாக பார்க்கும் போது பாருங்க, எஜமான் வந்திருக்கிறார், அவருடைய தெய்வீக பிதாவாகிய தெய்வத்தோட தெய்வீக திட்டத்தின் அற்புதமான வெளிச்சங்களை இன்னைக்கு நமக்கு சத்தியங்களாக போஜனம் பந்தி நமக்கு பரிமாறிக்கொண்டிருக்கிறான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அநேக விதமான சத்தியங்கள், ஏற்றகால சத்தியங்கள் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கா, இது கூட அவருடைய பிரசன்னத்தின் அடையாளங்களில் ஒன்றாக தான் நம்ம அங்க பாக்குறோம். ஏன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது வரைக்கும் தேவன் மனுக்குலத்துக்கு வந்திருந்த இந்த தெய்வீக திட்டம் இதுக்கு முன்னாடி சபை பெற்றிருந்ததா, 6 கால சபை பெற்றிருந்ததா பார்க்கும்போது அது வாய்ப்பே அங்க இல்லை. அப்ப இந்த காலத்துக்கு முன்பாக இந்த ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு தெய்வீக திட்டத்திற்கு குறித்தான பிரம்மாண்டமான வெளிச்சம் இன்னைக்கு நாம அங்க பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சோ இது கூட அவர் 2 பிரசனத்துக்கான நிர்பணமா நம்ம அங்க பாக்கிறோம் சகோதர சகோதரி. 3 நம்ம பார்க்கும்போது நம்முடைய கர்த்தருடைய முதலாம் வருகையானது, அவருடைய முதலாம் வருகை அன்னைக்கு இருந்த அந்த அவருடைய ஃபர்ஸ்ட் பிரசனம், முதலாம் பிரசனம் அன்னைக்கு இருந்த நியாய சாஸ்திரிகள், பரிசேயர்கள், வேத பாடலால யூத மத தலைவரால அங்கீகரிக்கப்படல. மேசியா வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு இல்ல, அவங்க அங்கீகரிக்காம போனாங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதே போல இன்னைக்கு இருக்கிற அவருடைய 2 பிரசனத்தில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலத்தின் வேத பாடகர்கள், கிறிஸ்தவ மண்டலத்தின் மத தலைவர்கள், அவரு சதிசெயர்கள், இவரால் கூட அவரு 2 பிரசனத்தின் விஷயங்களை அங்க பார்க்க முடியாதபடி குழப்பத்துல அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரி. அதே சமயம் அவருடைய முதலாம் வரியில் தேவன் பார்வையில யாரெல்லாம் தகுதியானவர்களா இருந்துட்டாங்களோ அவங்களுக்கு தான் அந்த தெளிவான அறிவை பெற்றிருந்தாங்க. மேசியா இவர்தான் நம்ம எதிர்பார்த்துக்கொண்ட மேசியா என்ற ஒரு தெளிவான அறிவை அங்க பெற்றிருந்தாங்க. சோ அதனாலதான் அவங்களோட பார்த்து கர்த்தர் இயேசு சொல்லிட்ட ஒரு வார்த்தை நீங்க மத்தேயு 13:16-17 வரை வாசிக்கலாம்.
உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம்
உள்ளவைகள்.
அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்.
பண்பான சகோதரர் சகோதரர், முதலாம் மந்திரத்தில் இருக்கும் போது அன்னைக்கு சீசர்களுக்கு கொடுத்துட்ட இந்த ஒரு வார்த்தை, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் செவிகள் கேட்கிறதாலும் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு மனுஷகுமாரோட 2 பிரசனத்தில் இருக்கிற நாமுக்கு கூட அது ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு யுகங்களை பற்றிதான தெய்வீக திட்டத்தின் மகத்துவமான வெளிச்சங்களை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் மகத்துவமான காரியங்களை நம்ம செவிகளால கேட்டுக்கிட்டு இருக்கோம். சோ அப்ப நம்மளை பார்த்து கூட சொல்றாரு, உண்மையிலேயே நீங்க பாக்கியவான்கள், தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் காரியங்கள் வெளிச்சங்களை நீங்க பார்க்கறதுனால உங்க கண்களும் அவருடைய தெய்வீக திட்டத்தின் மகத்துவமான விஷயங்களை ரகசியங்களை கேட்பதால் உங்கள் செவிகள் பாக்கியமுள்ளவர்கள் என்று இன்னைக்கு நம்மளை பார்த்து கூட அது சொல்லிக்கிட்டு இருக்கார் சகோதர சதுல. அப்ப அன்பான சகோதர சதுல, இன்னைக்கு தெய்வீக திட்டத்தின் காலத்தையும் வேலையும் இன்னைக்கு பகுத்தறியக்கூடிய ஆவியும் உணர்வையும் தேவன் கிருபையினால இன்னைக்கு நாம அங்க பெற்றிருக்கோம். முடிவா நம்ம ஃபைனலா நாம பாக்குறது என்னன்னா, அதாவது பெயர் சபை அமைப்புகள், 2 அமைப்புகளில் மிருகம் கள்ள தீர்க்க தரிசி இவர்கள் கூட்டிணைப்புக்கான ஒரு முயற்சி, மற்றும் பாபிலோன் மறுபடியும் அரசியல் அதிகாரங்களை பெற்றுக் கொள்வதில் அவங்க எடுத்து வருகிற தீவிர முயற்சி, இது எல்லாமே நம்முடைய ராஜா நம்முடைய கர்த்தர் அவருடைய 2 மந்திரத்திற்கான போதுமான சாட்சிகளா இருக்கிறது என்று நாம பார்க்கிறோம். கடைசி அவர் வசனத்தை வாசிக்கலாம், ஏசாயா 30:26.
கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும்.
இன்னும் வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் அடிக்காயத்தை கட்டப்போகிற அந்த ஒரு நாளிலே இதே சந்திரனின் வெளிச்சம் சூரிய வெளிச்சத்தை போலவும் சூரியனின் வெளிச்சம் ஏழத்தனையா ஏழு பகல் வெளிச்சத்தை போலவும் இருக்கின்ற நாம விசுவாசித்து இந்த பாடத்தை நம்ம முடிவுக்கு கொண்டு வருகிறோம். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு நம்முடைய பிதாவாகிய தெய்வத்துக்கு நம்முடைய அன்பின் போதகர் வழியாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாத்திரமல்ல இந்த ஒரு மேலான ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு கன்வென்ஷன் கமிட்டியின் அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.